கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. எதற்காக உதித்தான்? உலகங்களெல்லாம் உய்வடையும்படியாக உதித்தான். அவன் ஒன்று ஒரு காரணத்தினாலே, நம்முடைய பிறப்பெல்லாம் கருமத்தினாலே வரக்கூடியது, நாம் செய்யக்கூடிய வினைகளின் காரணத்தினாலே வரும். அவனுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது, கருணை ஒன்றே காரணமாக அவன் தோன்றுகின்றான். அவனுக்கு வேற எந்த விதமான காரணமும் கிடையாது. நமக்குத்தான் நம்முடைய பிறப்பெல்லாம் நம்முடைய செயல்களாலே வரக்கூடியது. ஆனால் அவனுடைய பிறப்போ நம்முடைய செயல்களாலதான் வரும். நம்ம பண்ணக்கூடிய பாவத்தை பார்த்தா, ஆஹா, இவ்வளவு இவர்கள் கட்டப்படுகிறார்களே, நாம் இவர்களை கடைத்தேற்ற வேண்டும் என்று நினைத்து இறைவன் கருணையோடு இங்கு வருகிறான். அதுதான் முக்கியமான விஷயம். கடைசியில நம்ம பண்ற பிறப்பும் சரி, அவன் பிறப்பும் சரி, நம்முடைய கருமத்தினாலதான் வரும். ஆனால் அவனுடைய கருணையினாலே இங்கே வருகிறது. இந்த உலகங்கள் எல்லாம் உய்வடையும்படியாக உஜ்ஜீவனம் அடைவதற்காக இறைவன் வந்து தோன்றுகிறான், இங்கே வந்து தோன்றினான். முருகப்பெருமான் வந்து தோன்றுகிறான். அந்த முருகன் எப்படி வந்தான்? ஓர் மேனியாக, ஒரு மேனி தான், 1008 திருமேனி கிடையாது, இங்கே ஒரு திருமேனியோடு வந்து தோன்றுகிறான். என்ன இது, 10 உருவம் இருக்கிறது, இந்த நமக்கிராம மாதிரி 9 பேர் இருந்தது, எந்த சாமியை எப்ப கும்பிடுறது, இவனை கும்பிடுறதா முதல்ல, இல்ல அவரை கும்பிடுறதா, 1008 குழப்பம் வரும். இந்த குழப்பமே இல்லாம நான் ஒருவனே என்று சொல்லும்படியாக தான் ஒரு திருமேனியோடு, ஒப்பற்ற திருமேனியோடு வந்து தோன்றுகின்றான். ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும், அங்க ஓர் மேனியாக என்கின்றது இந்த ஆறு, இந்த இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். கரங்கள் 12 கொண்ட 12 கரங்களோடு முருகப்பெருமான் தோன்றினான். யார் அது? தோன்றும் பொழுது நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு பேர் வைப்போம், அதுக்கு முன்னாடி பேரை தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா பண்ணா தெரியாம இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா பிறந்தா இத்தனை பேரு, பெண்ணா பிறந்தா இத்தனை பேரு, இதெல்லாம் வைக்கலாம். இதில் அடிதடி தான் வரும். மனைவி ஒரு பேர் சொல்லுவா, கணவன் ஒரு பேர் செய்வான், அப்பா அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது தாத்தா பாட்டிகள் எல்லாம் ஒன்னொன்னு வச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில யாரோ ஒருத்தர் வந்து பேர் வச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். யாருன்னா இங்க புரோகிதர் வருவார், அவர் ஒரு பேரை வச்சுட்டு போவார். இப்படிதான் ஆச்சு ஒரு இடத்துல. இவங்க ரெண்டு பேரும் பேரை சொல்றதுக்கு நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 தடவை சொல்லி வச்சுட்டு அவர் போயிட்டார். ஏன்னா அவருக்கு அர்ஜென்ட், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ பேர் வந்து பிறந்த பிறகு பேர் வைக்கிறோம். பேர் என்பது கூட சுட்டி காட்டுவதற்காக, ஆனால் குணத்தினாலே வரக்கூடிய, இவன் நல்லவன், இவன் மாமனிதன், இவன் உயர்ந்தவன், தெய்வத்திற்கு சமானமானவன், ரிஷி, முனி, இப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் மகான் என்று சொல்லக்கூடிய பேர் இருக்கிறதே, அது எப்ப வரும்? நாம் சில காரியங்களை செய்த பிறகுதான் வரும். தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொல்லுவாரே, இங்கே தோன்றினான் புகழோடு மட்டுமல்ல, அவன் செய்யக்கூடிய காரியத்திற்கான பேரோடு தோன்றினான். செய்ததற்கு முன்னாடி அவனுக்கு காரியத்துக்கு பேர் வந்தது. ஒரு திருமுருகன் அவனுக்கு போடும்போது போட்டார். எப்படி ஓர் மேனியாக சொன்னாரோ அதையே இங்கே சொல்லுகின்றார். ஒரு திருமுருகன் வந்தது யாரு? முருகன்கிற ஒரு வார்த்தை தான் இருக்க முடியும், வேற அதுக்கு அது சமமான வார்த்தைகள் எங்கேயும் இருக்க முடியாது. இந்த முருகாங்கிற நாமத்தினுடைய மகிமையை நம்ம பின்னால பார்க்க போகிறோம். இது மகா வாக்கியம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மகா வாக்கியம், வேதங்களில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம். இங்கே முருகன் என்கின்ற தமிழ் பொருளாக, பெயராக, நாமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒரு கால் முருகா, பரமா, குமரா, உயிர்கா எனவோத அருள் தாராய், அப்படி சொன்னாலே போதும்னர். முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். முருகன் இதுதான் அவன் உண்மையான சுரூபம். குமரன் எப்படி இருக்கான்? இளமையானவனாக இருக்கக்கூடிய அவனுடைய வடிவு, அதாவது தடஸ்த லட்சணம். அவன் எங்கிருக்கிறான்? குகன் என்ன செய்கிறான்? பாவங்களை அறுக்கிறான். அவனுடைய தன்மை என்ன? முருகன். அவன் எப்படி இருக்கிறான்? குமரன். என்ன செய்கிறான்? குகன். இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த நாமங்களுக்கெல்லாம் நம்ம அர்த்தங்களை பார்க்கலாம், அதனுடைய பொருளை பார்க்கலாம். முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். முருகாயனும் நாமங்கள் முடிக்கு துணை, முருகாயனும் நாமங்கள். அருணகிரிநாதர் பாடுவாரே, முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! கருணைக்கு அருகில் அருணகிரி, வாக்குக்கு அருணகிரி. ஒரு தடவை சொன்னாலும் போதுமா? முருகனை தன்னுடைய 2 திருவடிகளையும் கொண்டு வந்து அவருடைய தலை மீது வைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அந்த முருகாங்கிற நாமம் இருக்கிறதே, அதை கொண்டு வந்து இங்க போட்டார். ஒரு முருகன் அவன் ஒருத்தன் தான் இருக்க முடியும் உலகத்துல, வேற யாருக்கு இந்த முருகநாமம் ஒத்து வராது. நீ இந்த சிவனை நாராயணனை சிவன் என்று சொல்லலாம், விஷ்ணு என்று சிவனை சொல்லலாம், பிரம்மம் என்று யாரவானாலும் சொல்லலாம், இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் முருகன் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஒரே ஒருவன் தான் இருக்கிறான், அவனுக்கு மட்டும்தான் இது ஆகி வந்த பொருள். ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லுவார்கள். வழக்கு மொழியிலே வரக்கூடியது சப்தார்த்தம் ரூட்யர்த்தம் என்று சொல்லும்படியாகல சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். ஒரு நாமத்திற்கு யார் காரணம் என்று, முருகன் என்கின்ற நாமத்திற்கு இவன் தான், அறுமுகமும் பன்னிரண்டு கண்களும் எவன் கொண்டிருக்கிறானோ அவன் அந்த பரம்பொருள் ஜோதிப்புலம்பாக இருக்கப்பட்ட பரம்பொருள் மட்டுமே அந்த நாமத்துக்கு உரியவன். அவனே பரம்பொருள், அவனுக்கே இந்த நாமமானது சேர்ந்திருக்கிறது, வேற யாருக்குமே கிடையாது. ஒரு திருமுருகன்னர், இந்த திருன்னா இப்ப நம்ம சொல்லுவோமே திருவாளர் ஸ்ரீ, இந்த சோ 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 இவர் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ரீ கணேசன், ஸ்ரீ சுந்தரன், திருவாளர் சுந்தரமூர்த்தி, அதெல்லாம் கிடையாது. அந்த திரு அல்ல, அந்த திரு இங்கே சொல்லப்படவில்லை. திரு என்பது சிறப்புக்காக இங்கே சொல்லப்பட்டது. செல்வத்தை சொல்லக்கூடிய நம்ம இப்ப போடக்கூடிய தன்மை அல்ல, சிறப்பு கருதி இங்கே போடப்பட்டது. லலிதா சாஸ்திரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும், ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, மூணு தடவை ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லும். சாதாரணமான அம்மா இல்ல, ஸ்ரீ மாதாவ, சிறந்தவள், ஸ்ரீக்கெல்லாம் மாதாவாக இருக்கப்பட்டவள், அப்படித்தானே சொல்லும். இவர் இங்க கச்சியப்படி இதை மட்டுமே இங்க சொல்லல, இன்னும் அடுத்தது பின்னாலே யுத்தகாண்டத்துல பார்க்க போகிறோம். திரு நெடுவேல் என்று வேலையும் சொல்லுவார். ரெண்டு பேருக்கு தான் இவர் திரு என்று போடுவார். இவர் யாருன்னா, ஒன்று திருமுருகன், இன்னொன்று திரு நெடுவேல் என்று சொல்லுவார். அந்த வேலை பற்றி சொல்லும் பொழுது, ஏன் அது உடம்பிடி தெய்வம், உடம்போடு இருக்கக்கூடிய தெய்வம், வேலையே தெய்வமாக சொல்லுவார். முருகன் வேறு கிடையாது, வேல் வேற கிடையாது. அந்த கருத்துக்களை எல்லாம் பின்னால பார்க்கணும், பார்க்கலாம். இப்போ திருமுருகன் என்று சொல்லக்கூடியது என்னன்னா, தெய்வத்தன்மை பொருந்தியவன் அப்படிங்கிற ஒரு தன்மை. திருங்கிறது தெய்வத்தன்மை பொருந்திய, திரு என்பது உயர்ந்த, திரு என்பது மதிப்பு மிக்க. ஆனா அதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, திருவே என் செல்வமே என்று பாடுவார். சிவபெருமான சொல்லும் பொழுது திருவே என்று பாடுவார், திருவே என் செல்வமே. செல்வம் தனி, இப்ப நம்ம ஸ்ரீ என்று சமஸ்கிருத பாடம் பயன்படுத்துகிறோமே அது தனி, ஸ்ரீஹி தனி. இந்த திருங்கிறது இருக்கிறதே, திரு என்று சொன்னாலே சிவம் என்கின்ற மங்களத்தை கொடுக்கக்கூடிய பதம் அது, திரு என்கின்ற பதம். ஸ்ரீங்கிற பொருள் கிடையாது, திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். அதற்காகத்தான் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திரு என்பது சிவனை சுட்டி காட்டக்கூடியது. திருவே என் செல்வமே என்று சொல்லும்படியாக அந்த திரு என்பது சிவனை சுட்டி காட்டும். இங்கே சிவன் தான் முருகனாக வருகிறான், அதனால்தான் திருமுருகன், சிவமாகிய முருகன். சிவம்னா எது, மங்களத்தை தரக்கூடியது. மங்களத்தை, சர்வ மங்களங்களையும் எவன் தருகின்றானோ, சர்வ மங்கள சுரூபனாக எவன் இருக்கின்றானோ அந்த முருகப்பெருமான், அதனால திருமுருகன். சிவத்தோடு சேர்ந்து சிவமாகவே இருக்கப்பட்ட முருகனாக இருக்கிறான். அதனால திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன், அந்த இடத்துல வந்து உதித்தான் உலகமுய்ய. இதுக்கு இன்னொன்னு உண்டு, வந்தாங்கு உதித்தனன். பெரியவர்கள் ரொம்ப அழகாக இதை அனுபவிப்பார்கள். வந்தது மாதிரி வந்தான், வந்தது மாதிரி வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்லையே வாங்கிதான் இருக்கிறான், வந்தது மாதிரி வந்தான். இந்த சின்ன குழந்தையோட நம்ம என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். வீட்டுக்குள்ள அப்பா போவார், குழந்தை சொல்லும், நோ நோ நான் உள்ள வரக்கூடாது, நான் சொன்ன பிறகுதான் வரணும், அப்படியா அப்படிம்பார். இவர் உள்ளதான் நிப்பாரு, நான் கண்ண முடின்ட்டனா, நான் சொன்ன பிறகுதான் வருவியா அப்படின்னு குழந்தை சொல்லும். இவர் என்ன பண்ணுவார், அப்பா குழந்தை சொன்ன பிறகு இந்த வந்துட்டேன் அப்பா அப்படின்னு உள்ள நுழைவார். அவர் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு, அது அவர் வீடுதான், அவர் இருக்கிற இடம்தான். குழந்தை சொன்னதுக்காக கருணையோடு, அது சொன்னதை கேட்கறதுக்காக இவர் என்ன பண்றார், வந்தது மாதிரி வர்றார். அது முதலே வந்துட்டார், வந்தது மாதிரி திரும்ப வருவார். அதுதான் இந்த திரும்ப வரக்கூடியதான் வந்தாங்கு. அடுத்த வார்த்தை அதோட அழகு, உதித்தனன். முருகப்பெருமான் அவதாரம் செய்தான்னு சொல்லல, நன்றாக கவனிக்க வேண்டும், அவதாரம்னு செய்தான்னு சொல்லவே கிடையாது, அவதரித்தான் அல்ல, உதித்தனன் உலகமுய்யன்னார். சூரியன் உதிக்கிறான், அதுக்காக ராத்திரி சூரியன் இல்லாம போயிட்டானா எங்கேயாவது, இல்லை போயிட்டார் சார் லீவ் எடுத்துட்டாரு நாளைக்கு திரும்பி வரார்னு சொல்றோமா. சூரியன் இருக்கிறான், பூமி சுற்றுகிறது, சூரியன் மறுநாள் உதிக்க போகிறான், இருக்கிறான், நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் சூரியன் இருக்கிறான். அதே போலத்தான் முருகப்பெருமான் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறான். அவர்களுக்கு அப்பொழுது அந்த தேவாதி தேவர்களுக்கு தெரியவில்லை, தன்னை தெரிவித்துக் கொண்டான். அதனால தான் உதித்தனன், இருக்கிற பொருள் மீண்டும் வந்து தோன்றுவதை உதித்தனன். இன்னொன்னு உண்டு, அப்படி பூவானது மலருவதை போலவே, இன்னும் இதுக்கு அபிராம் எந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் என்று பாடுவாரே, அந்த உதிக்கின்ற அப்படி தோன்றக்கூடிய மேல அப்படி பூ மலருவதை போலவே அப்படியே செங்கதிர் மேல வரும். அதே போலத்தான் தன்னுடைய கருணை அலர்ந்து வருகிறது. அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை அக்கொளவெல்லாய் ஆரமுதியே பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுவர். இந்த கருணைங்கிறது வேற ஒண்ணும் சக்தியினுடைய அம்சம். கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன், இது சிவ அம்சம். சிவனும் சக்தியும் சேர்ந்த சேர்க்கையாக இவன் வருகிறான். ஆனா கதைப்படி என்ன வரும், சிவனிடத்திலே இருந்து வருகிறான். ஆனா அந்த பொறியே சக்தி தான், உள்ளே இருக்கக்கூடிய அருட்சக்தி அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்று சிவஞான சக்தியார் சொல்லும். கருணைதான் இறைவனுக்கு சக்தி என்கின்ற வடிவமாக காட்சி தருகிறாள். எப்படி சூரியனையும் அவனுடைய அந்த கதிர்களையும் வெளிச்சத்தை அவனுடைய பிரபையையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாதோ, மணியையும் ஒளியையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியாதோ, நெருப்பையும் சூட்டையும் எப்படி நாம வேறுபடுத்தி பார்க்க முடியாதோ, அதே போலத்தான் இறைவனையும் சக்தியையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். இது குணம், அது குணி. குணி குணம் இல்லாமல் இருக்க முடியாது, குணம் தனியா இருக்க முடியாது. குணி என்று சொல்லக்கூடிய ஒரு கோபக்காரன் அப்படின்னு சொல்லலாமே, இவர் ரொம்ப சாந்த ஸ்வரூபி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ. சாந்தம் என்பது குணம், சாந்த ஸ்வரூபின்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து குணி. இப்ப ஆள் மட்டும் இருக்கிறார் குணமே இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு குணம் இருக்கும். இந்த குணம் மட்டும் தனியா இருக்காது, ஆள் இல்ல குணம் மட்டும் தனியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சிவசக்தி ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். இங்கே ரெண்டையும் சேர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான், இரண்டும் சேர்ந்ததாக வந்த முருகப்பெருமான், கருணை கூறு முகங்களாரும் கருணை கூறு முகன் முருகன் ஒரு திருமுருகன், அப்படி ரெண்டும் சேர்ந்த சிவசக்தி ஐக்கியமாக வந்து உதித்தனன் தன்னுடைய கருணை மலருவதை போல அப்படி உதிக்கிறான், வந்து தோன்றுகிறான். பிறக்கும் பொழுதே அப்படி திருநாமத்தோடு வந்து தோன்றுகின்றான். இதை இன்னொன்று இந்த பாடலை இன்னொன்றோடும் பொருத்தி பார்க்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே என்று பாடுவார் அருணகிரிநாதர். அந்த ஆதியில கடைசியில சொல்லும் பொழுது இந்த பாடலில் உருவாய், நான் அதுதான் சொன்னேன், பிழம்பதோர் மேனியாக கருணை கூவர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒருவர் முருகன் வந்தாங்கு. கருணை கூர்ந்து முகங்கள் ஆறும், ஆறுனா இருக்கு அது வாய்க்கால் வெட்டிவிட்ட மாதிரி கடலிலே கொண்டு சேர்ப்பதற்காக ஆறானது செல்வதை போலவே, கருணை கூர்ந்து நம்மை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள ஒரு வழியாக மேனி ஆக ஓர் மேனியாக பிழம்பு அது ஓர் மேனியாக, இந்த மேனி எதுக்காக, நம்மை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக கருணை கொடுப்பதற்காக ஒரு வழி போட்டு கொடுத்தான். அந்த வழிதான் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒருதூர் முருகன். இந்த திருமேனி இருக்கிறதே ஓர் மேனி என்கின்ற தன்மை இருக்கிறதே, அது வந்து நமக்கு வழி. எப்படியெல்லாம் வழி, உருவாய் நம்ம உருவாகவும் அவனை தியானிக்க முடியும், இதுதான் அந்த வழி. அடுத்தது அருவாய், உருவாய் அருவாய், இங்கே சொன்னார் அருவமும் உருவமாகின்னு, அதான் உருவாய் அருவாய். உளதாய் இளதாய், அது என்ன சார், அது இருக்கிறது இல்லை எப்படி சொல்ல முடியும், இருக்கிறது சொன்னா ஒத்துக்கலாம், உளதாய் இது இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா, ஆனா இளது என்பதனால சொல்ல முடியுமா, அப்படின்னா சொல்ல முடியும் என்று தர்க்க ரீதியாக நிரூபிக்கிறார்கள். இல்லை என்கின்ற குணத்தினாலே இருக்கப்பட்டவன், இல்லை என்கின்ற தன்மையினாலே இருக்கப்பட்டவன். இது எப்படி சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கும், இது தர்க்கசாஸ்திரம் சொல்லும். இப்ப என்ன சொல்லுகிறோம், இந்த பூமியிலே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, ஒரு பூ இருக்கிறது இந்த இடத்துல, எனக்கு முன்னாலே ஒரு பூ இருக்கிறது. இந்த பூ இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே இதனுடைய இருப்பு, அது இருக்கிறது என்கின்ற தன்மை சொல்லப்பட்டது. ஊன்றி கவனிக்க வேண்டும், ஒரு தாமரை பூ இப்ப எனக்கு முன்னாலே இருக்கிறது, சரிங்களா. இந்த தாமரை பூ இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே ஒன்றினுடைய இருப்பு சொல்லப்பட்டது. ஆனா தாமரை பூ இருக்கிற காரணத்தினாலே அல்லிப்பூ இல்லை அப்படின்னு சொல்லி அல்லி என்கின்ற இன்னொன்று பொருள் இருக்கிறது இல்லையா, இன்னொரு பொருள் அது இல்லை என்கின்ற மூலமாக சொல்லப்பட்டது. திருப்பியும் சொல்லுகிறேன், எனக்கு முன்பாக ஒரு தாமரைப்பூ இருக்கிறது, தாமரைப்பூ இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு மொழியிலே இதனுடைய தாமரையினுடைய இருப்பு சொல்லப்பட்டது. எனக்கு முன்னாலே தாமரைப்பூ இருக்கிறது, இப்பொழுது எனக்கு முன்னாலே தாமரைப்பூ இருக்கிறது. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தர்க்க ரீதியாக பார்க்க போகிறோம். இப்பொழுது என் முன்னே தாமரைப்பூ இருக்கிறது, இருக்கிறது என்கின்ற வார்த்தையிலே இதனுடைய தன்மை நிரூபிக்கப்பட்டது. சரி, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், இப்பொழுது தாமரை இங்கே இருக்கிறது ஆனா நேத்திக்கு இங்கே இல்லை, நேத்திக்கு இங்கே இல்லை. ஆனா தாமரை, நான் தாமரைங்கிற பொருளே இல்லைன்னு சொல்லல, தாமரை நேற்றைக்கு இல்லை, இப்பொழுது இங்கே இருக்கிறது, இப்பொழுது இது இருக்கிறது, தாமரை இருக்கிறது. சரி, நேற்றைக்கு தாமரை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை என்கின்ற மூலமாக இது நிரூபிக்கப்பட்டது. இன்னொன்னு, என் முன்னே தாமரை பூ இருக்கிறது, இப்பொழுது இங்கே என் முன்னே இருக்கிறது. சரிங்களா, இங்கே என் முன்னே இருக்கிற காரணத்தினால அங்கே அல்லது என் பின்னே தாமரை பூ இல்லை. புரியுது என்று நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் எப்படி தர்க்கத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு பின்னே அங்கே தாமரைப்பூ கிடையாது. இப்ப கிடையாதுங்கிற வார்த்தையினாலே தாமரைப்பூவினுடைய இருப்பு சொல்லப்பட்டது. நேத்திக்கு தாமரைப்பூ இல்லை, என் பின்னே அங்கே தாமரைப்பூ இல்லை. சரிங்களா, இப்ப இன்னொரு விதமா சொல்லலாம், இங்கே தாமரைப்பூ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், இங்கே தாமரைப்பூ இல்லை அப்படின்னா வேற ஏதோ இருக்கிறது, தாமரைப்பூ இல்லை நமல்லியப்பூ இருக்கிறது. அதாவது இல்லை என்கின்ற கூற்றினாலே அதனுடைய இருப்பு, அதாவது அப்படி ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிற தன்மை சொல்லி காட்டப்பட்டது. இப்ப இல்லை, இதுக்கு நான் ஒரு கேள்விப்பட்ட உதாரணம் சொல்லுகிறேன், நல்லா இருந்தது, வேடிக்கையான ஒரு உதாரணம். அதுவே இல்லைனால இருக்கட்டும், அந்த உதாரணத்துக்கு அப்புறம் வரலாம், ஏன்னா நேரத்தின் காரணத்தினால விடலாம். இங்கே அதாவது காலம், இடம், பொருள் என்கின்ற மூன்றினாலேயும் ஒன்றினுடைய இருப்பு சொல்லப்படும். நான் இங்கே அல்லது இந்த பழைய உதாரணமே, தாமரைப்பூ என் முன்னே இப்பொழுது இங்கே இருக்கிறது, தாமரைப்பூ இருக்கிறது என் முன்னே இருக்கிறது இப்பொழுது இருக்கிறது. அல்லிப்பூ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லிங்கிற ஒரு பொருளை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம் அல்லது மல்லிகைங்கிற பொருளை ஒப்புக்கொள்ளுகிறோம், மல்லிகைன்னு வச்சுக்கலாமே, மல்லிகை இல்லை. இப்ப என்ன தாமரை இருக்கிற காரணத்தினால மல்லிகை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், மல்லிகைங்கிற ஒரு பொருளினுடைய தன்மையை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். தாமரைப்பூ நேத்திக்கு இல்லை, நேற்றைக்கு இல்லை, ஆன காரணத்தினாலே இல்லை என்கின்ற தன்மையிலே தாமரையை ஒப்புக்கொள்ளுகிறோம். இந்த இடத்துல இல்லை ஆனா இன்னொரு இடத்துல இருக்கிறது, இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை இன்னொரு இடத்துல, இதுதான் தொக்கி நிற்கக்கூடிய பொருள். இங்கே இல்லைன்னா அங்கே நிற்கும் அருவமும் அப்படின்னா என்ன அர்த்தம், அருவந்த வேற வேற என்னமோ இருக்கும்னு அர்த்தம். அதே போலத்தான் அருவமும் உருவும் அப்படின்னா இன்னொன்னு ஏதோ ஒன்று இருக்கிறது. அதே போலத்தான் இந்த மூன்று நாளையும், இந்த இடம், காலம், பொருள், இந்த மூன்றினாலேயும் ஒரு பொருளினுடைய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லப்படும். இப்போ அது இல்லைன்னு சொன்னாலும் அதை நிரூபிக்கலாம், இதுதான் தர்க்கம். இதைத்தான் இங்க அருணகிரிநாதர் எடுத்துக்கொண்டார். முருகப்பெருமான் உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், இல்லாதவர்களாகும் இன்னொன்னு சொல்லலாம். இறைவன் பல குணங்களோடு இருக்கிறான், ஆறு முகத்தோடு இருக்கிறான். ஒரு உதாரணம், அதையே முருகனையே உதாரணமா வச்சுக்கலாமே, வேற எதுக்கு போகணும், தாமரை முழுமதி அன்ன மலர்ந்த முகத்தோடு இருக்கிறான், ஆறு முகங்களோடு இருக்கிறானா, முழுமதி அன்ன ஆறு முகங்களும் முன்னான்காகும் கரங்களும் கண்டான் என்று சுரபத்மனை அது பார்க்கும் பொழுது சொல்வார்கள். அசுரம் பார்க்கிறானா, முழுமதி அன்ன ஆறு முகங்கள் இருக்கிறது, ஆனா எல்லா இடத்திலையும் ஆறு முகத்தோடு இருக்கிறானா, கிடையாது இல்லையா, எல்லா இடத்திலையும் ஆறு முகத்தோடு இல்லை. ஆனந்த முருகன் அலசூரில் பெங்களூரிலே ஒரு முகத்தோடு இருக்கிறான், திருத்தணியிலே ஒரு முகத்தோடு இருக்கிறான், எல்லா இடத்திலேயும் ஆறுமுகத்தோடு இந்த முருகப்பெருமான் இருப்பது கிடையாது. அப்போ இங்கே ஆறுமுகத்தோடு இருக்கக்கூடிய முருகன் அங்கே ஒருமுகத்தோடு இருக்கக்கூடிய முருகன். ஆறுமுகம் இல்லை என்கின்ற ஒரு தன்மையோடு அவன் இருக்கிறான். இங்கே ஆறுமுகம் உள்ளதோடு இருக்கிறான் உளதாய், அங்கே ஆறுமுகம் இல்லாமல் ஒருமுகத்தோடு இருக்கிறான் இலதாய். உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மனமும் மலரும் போலே. ரெண்டையும் பிரிக்க முடியாது, சேர்ந்திருக்கிறான். மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், ஜோதிப்புலம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னா, மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வரக்கூடியவன், குருவாய் குரு மூலமாக. இதுக்கு எல்லாத்துக்கும் தனியா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவாய்னா குருவாக அப்படின்னு கிடையாது, அந்த அர்த்தத்தை சிறு சிறிது நான் வந்து மாற்றுகிறேன், அவ்வளவுதான். தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குரு மூலமாக, வருவாய் வருகையின் மூலமாக, அருள்வாய் அருளின் மூலமாக, அருள்வாய் குகனே. நீ குகன், குகன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி பார்க்க வேண்டியிருந்தது, இங்கே பார்த்துள்ள அந்த பாடலுக்கு பார்த்தா குகன்னா குஹான், ககன கோச்சரஹா, மனம் என்கின்ற இருட்டு குகைக்குள்ளே வசிக்கக்கூடியவன் ஒரு பொருள். ரெண்டாவது, குகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் வெட்டக்கூடியவன், குஹ, பாவங்களை எல்லாம் வெட்டக்கூடியவன். நம்முடைய பாவங்களை எப்படி வெட்டுகிறான்? அதனால் தான் குருவாய், குரு மூலமாக. வருவாய், வருதல் என்ன அர்த்தம்? உன்னுடைய கருணையின், உன்னுடைய தன்மையின், திருமேனியின் தன்மை மூலமாக. அருள்வாய், உன்னுடைய கருணையின் மூலமாக. இந்த மூன்று மூன்று தன்மை உண்டு. சிவ லிங்க சங்கம பக்தி என்று சொல்வார்கள் இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் மூன்று சொல்வார்கள். சிவனை லிங்க திருமேனியோடு பார்ப்பது, லிங்க சங்கம பக்திகளாக சொல்லும் பொழுது சிவனை எங்கே பார்க்கிறோம்? குரு லிங்க சங்கம பக்திகள் என்று சொல்வார்கள். இறைவனை குரு வடிவத்திலே பார்ப்பது குருபக்தி, இறைவனை லிங்க வடிவத்திலே பார்ப்பது லிங்க பக்தி, இறைவனை அடியவர்களிடத்திலே பார்ப்பதற்கு பேரு சங்கம பக்தின்னு பேர். இங்க இதைத்தான் இங்க சொல்லுகிறார், குருவாய் குருபக்தி, வருவாய் இதுதான் லிங்க பக்தி, அருள்வாய் சங்கம பக்தி. நீங்கள் யோசித்து பாருங்கள், சரியா இருக்கும். இந்த மூன்று வழிகளினாலேயும் நம்முடைய பாவங்களை அறுக்கக்கூடியவன் குகன், நம்முடைய மனத்திற்கு உள்ளே சென்று அமரக்கூடியவன் குகன். இன்னொரு பொருள் உண்டு, குன்னா அந்தகாரம், ஹானா அந்தா, அறியாமை அல்லது அஜ்ஞானம், இருட்டை அந்தகாரத்தை வெட்டக்கூடியவன் குகன். இத்தனை பொருள் இந்த இடத்துல சொல்லப்படும். இன்னும் எத்தனையோ வடமொழி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், குஹ ஜன்மபூஹு என்று சொல்லக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமத்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்களை இங்கே சொல்லுவார்கள். இருக்கட்டும், நம்முடைய அந்த விளக்கத்திற்கு நான் வரை. உருவாய் அருவாய், உரு மூலமாகவும் அரு மூலமாகவும், உளதாகவும் இலதாகவும், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், இதுக்கெல்லாம் வேண்டப்பட்ட பொருள் நம்ம சொல்லிக்கொண்டு செல்லலாம். ஆனால் நான் கடைசியா என்ன பொருளை இங்க சொல்ல வந்தனோ அதுக்காக வருகிறேன். உருவா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய், குருவாக எது? என்னுடைய குருவாக இருக்கக்கூடியவன் குருவாக வருகிறாய், குரு மூலமாக எனக்கு என்னுடைய பாவங்களையும் அஞ்ஞானத்தையும் போக்குகிறாய் குருவாய் குகனே, குருவாக வந்து எனக்கு பாவத்தை போக்கக்கூடியவன் குருவாய் குகனே, வருமாய் குகனே, லிங்க திருமேனியோடு. அதுதான் இங்கே வரும். உரு திருமுருகன் மந்தாங்கு உதித்தனன் என்று சொல்ல முடியாத கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட உருவாக வருகிறானே, உருவாய் குகனே என்னுடைய பாவங்களை அழிக்கிறாய். அருள்வாய் குகனே, எப்படி கருணை கூறு முகங்கள், அந்த அருள் இருக்கிறது இல்லையா, தன்னுடைய கருணையினாலே உலகம் உய்ய வந்த காரணத்தினாலே அவனுடைய கருணை இங்கே சொல்லப்பட்டது. அருள்வாய், அருளின் மூலமாக, அவனுடைய கருணையின் மூலமாக என்னுடைய பாவங்களை அழிக்கிறான். அதனால் தான் சொன்னான் உதித்தனன், கருணையினாலே உதித்தனன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய, அதைத்தான் அருள்வாய் குகனே. தன்னுடைய அருளின் மூலமாக, வாய்னா இந்த இடத்துல சொன்னேன் மூலமாக, எப்படி நதிமுகம் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா, அந்த கருணை கூறு முகங்கள்னு. கருணை இங்கே வழியானது, கருணை என்பது நாம் அவனை அடைவதற்கான வழியானது. அது அருணையர்னா அவர் எடுத்து சொல்லுகிறார்,
இதை வந்து நம்ம நிதானமா இருந்து பார்த்தா தான் தெரியும். கருணை கூர் முகங்கள் ஆறும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் அருள்வாய் குகனே. அருளின் மூலமாக, அருளின் வாயிலாக நம்முடைய கு என்கின்ற அந்தகாரத்தையும் அஞ்ஞானத்தையும் ஹரிப்பிக்க அந்த ஹந்தம் செய்கின்றான் என்று சொல்லும்படியாக அழிக்கிறான். அப்படி அழிக்கக்கூடிய முருகன் தோன்றினான். இந்த உருவாய் அருவாய் பாடலுக்கே இன்னும் ஏராளமான பொருள்கள் உண்டு. நம்முடைய நேரமின்மை இன்னொன்று, நான் கந்தபுராணத்திலே நான் முழுமையாக சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நான் ரொம்ப அதிலிருந்து மாறி மாறி செல்ல விரும்பவில்லை. தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். ஆனா இது ஒரு ஒரு யோசனை இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் இவர்கள் எல்லாம் சைவம் டாட்டோ அறிஞ்சு சொன்ன பிரகாரம் இதுல இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அங்கெங்கெல்லாம் என்ன வருமோ கந்தபுராண சிந்தனைகள் என்று தனியாக ஒன்றை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம். இதுவே ரொம்ப நாளாக ஆகிறது. அவர்கள் என்னை திட்டாம இருந்தா சரி, அவ்வளவுதான். இறைவனுடைய கருணை வேறொன்னும் கிடையாது. இந்த பாடல் மீண்டும் நினைத்து பாருங்கள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு. மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஜோதிப்பிழம்பு அந்த பிரகாசம் தான் இறைவனுடைய, இறைவன் பரம்பொருளினுடைய தன்மை. ஜோதிப்பிழம்பு அதுவோர் மெனியாக கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் வந்து ஆங்கு உதித்தனன் வந்தாங்கு வந்தது மாதிரி உதித்தனன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய என்று சொல்லி இந்த இடத்துல இன்னொன்னு கவனிக்கலாம். ஏராளமான உகாரங்களும் அகாரங்களும் சேர்ந்திருக்கும். அதுக்கு நம்ம பார்க்கலாம். மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்குணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அறுமுக விரிவாய் தோன்றி. அறுவகத்தோடு தோன்றினா இதைத்தான் பார்த்தமே அடுத்த பாடல சொல்லுவார். அறுவக விரிவாய் தோன்றி அருவோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினானே. இறைவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய அருளின் காரணத்தினாலே சரவண பொய்கையிலே வெறி கமல் மனம் கமழக்கூடிய, வெறினா இந்த இடத்துல மனம்னு அர்த்தம், வெறி கமல் கமலப்போதில் தாமரையிலே வீற்றிருந்து அருளினானே. அப்படின்னா என்ன அர்த்தம், வீற்றிருந்து அருளினான்னா இறைவன் நமக்காக அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்து உங்களுக்காக நான் அருள் செய்கிறேன் என்று சொல்லும்படியாக அருளுகின்றானாம் அந்த இடத்துல இறைவன் வீற்றிருந்து அருளினானே என்று அடுத்ததும் சொல்லுவார். என்ன கமலம் தாமரைனா என்ன, சரவண பொய்கையிலே தாமரை இருக்கிறது, தாமரைனா என்ன, தாமரையிலே அமர்ந்திருக்கிறான்னா அதனுடைய பொருள் என்ன என்பதை எல்லாம் நாம இப்பொழுது பார்க்கலாம்.